107.4 பண்பலையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, நம்ம வந்து இப்போது சேலம் மாவட்டத்திலேருந்து ஒரு விவசாயி ஒருத்தவங்க நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் தகுந்த மாதிரி என்னென்ன பயிர் சாகுபடி பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேறுபடும். சேலம் மாவட்டத்தில் அவங்க என்ன பயிரெலாம் சாகுபடி பண்ணுறாங்க, அவங்க என்ன தொழில்நுட்பங்கள்லாம் கடைபிடிக்கிறாங்க, இப்படி நிறைய விவரங்கள் அவங்கள்ட்ட பேசி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கங்க. இப்போ உங்களை பற்றியும் நீங்கள் என்ன பயிரெலாம் சாகுபடி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்களேன்.
நான் வந்து சேலம் மாவட்டம் சங்கிரி வட்டம் இடங்கசாலை கிராமத்தை சேர்ந்தவன். என்னுடைய பெயர் வந்து ராஜமுத்து. விவசாயியாக இருக்கிறேன் நான். விஏஓவாகவும் வந்து நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. அதே மாதிரி வந்து எனக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குது. விவசாயமும் நல்ல முறையில் நான் செஞ்சு பயன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறேங்க. அங்கே வந்து எங்கள் தோட்டத்திலலாம் வந்து மரவள்ளி கிழங்கு தான் அதிகமாக நாங்கள் பயிர் பண்ணுவோம். மரவள்ளி கிழங்கு பயிர் பண்ணோம்னா வந்து 10 நாளைக்கு ஒரு தரம் தண்ணி விட்டால் போதும். அதே மாதிரி வந்து வாழை பயிர் பண்ணுவோம். வாழைக்கு வந்து வாரத்தில் 2 தண்ணி நாங்கள் வந்து பாய்ச்சினோம். ஓரளவுக்கு நெல் வந்து கிணத்துல தண்ணி இருக்கும்போதெல்லாம் நெல் சாகுபடியும் நான் செய்வேன். அப்புறம் மானாவரியாக வந்து சோளம். சோளம் வந்து மழையிலேயே தான் வரணும். வந்து நாங்கள் சோளத்துக்கு வந்து தண்ணியெல்லாம் பாய்ச்ச மாட்டோம். அதே மாதிரி அவரை சாகுபடி பண்ணுவோம். அவரை வந்து மானாவரி, அதனுடைய காலம் வந்து 5 மாதம். அது 5 மாதத்தில் வந்து தை மாதம்தான் வந்து சேரும். தை பொங்கலுக்கு வந்து அதெல்லாம் பச்சைக்காயவே அறுத்து மார்க்கெட்டுக்கு விட்டு வியாபாரம் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா அதை வந்து அடித்து பயிராக பண்ணுவோம். அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து சொட்டு நீர் பாசனம் அரசாங்கத்தில் வந்து சொட்டு நீர் பாசனம் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. சொட்டு நீர் பாசனம் வந்து வாழைக்கும் தென்னை மரத்துக்கு மாஞ்செடிக்கெல்லாம் சொட்டு நீர் பைப் போட்டிருக்கிறோம். சொட்டு நீர் மூலமாக தான் அதுக்கெல்லாம் தண்ணி விடுவோம். மரவள்ளி கிழங்குக்கும் சொட்டு நீர் பாசனம் போட்டு கொடுக்கறதாக வந்து இது பண்ணிருக்கிறாங்க. அது வந்தாலும் நாங்கள் போட்டுக்குவோம். அதனால் வந்து எங்கள் சேலம் மாவட்டத்தில் வந்து கிணத்தின் மூலமாக தான் நாங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி வந்து பற்றாக்குறையினால நாங்கள் வந்து இந்த குச்சிக்கிழங்கு இதெல்லாம் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். குச்சிக்கிழங்கு எங்கள் ஏரியாவில் வந்து நல்ல ஈல்டு நல்ல விலைக்கு போகுங்க.
சரிங்க, ரொம்ப நல்லா. அதாவது என்னென்ன பயிரெலாம் சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்க. சேலம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது மாம்பழம் தான் இல்லைங்களா? இப்போ நீங்கள் மா சாகுபடி பண்ணியிருக்கீங்களா?
மா சாகுபடி வந்து நான் வந்து பண்ணிருக்கிறேங்க. ஒரு 50 சண்டாடம் தான் எனது வந்து மா சாகுபடி இருக்குதுங்க. இந்த கிளிமூக்குன்னு சொல்லுவாங்க, சேலம் குண்டு மாம்பழம், இது மாதிரிலாம் வந்து நாங்கள் பண்ணிருக்கிறோம். அது வந்து தோட்டக்கலையிலேருந்து எங்களுக்கு வந்து அந்த செடியெல்லாம் சப்ளை பண்ணாங்க. நாங்கள் வந்து அதை வச்சு பண்ணிருக்கிறோம். அதுவும் நல்லா இது பண்ணுறீங்க.
இப்போ வந்து தொழில்நுட்பம் முன்னேறிக்கிட்டே வருது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்கிட்டே வர வேண்டியதாக இருக்குது. இப்போ ஆட்கள் இல்லை அப்படிங்கும்போது நம்ம நிறைய கருவிகளை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த ஒவ்வொரு பயிர் சாகுபடியிலையும் நீங்கள் வந்து கருவிகள் ஏதாவது பயன்படுத்துகிறீங்களா?
இதான் மரவள்ளி கிழங்கு வந்து நாங்கள் வந்து இது சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கிறோங்க. அதே மாதிரி வந்து ஆள் பார்த்தாக்குறையினால வந்து நாங்கள் டிராக்டரில் வந்து 5 கலப்புன்னு சொல்லுவாங்க, அதை போட்டு ஓட்டினோம்னா இந்த கால் பார் கால் வந்து அதுலேயே ஓட்டி விடுவோம். அதனால் வந்து நாங்கள் கூலி கொடுத்து ஆளுங்களை வைக்கிறத விட டிராக்டரில் ஓட்டினோம்னா அதுலேயும் நாங்கள் குச்சிக்கிழங்கு இதெல்லாம் வச்சுருவோம். சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கிறதுனால சொட்டு நீர் பாசனத்தில் வந்து நாங்கள் ஆள் இல்லாதே தண்ணி அதே கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து விட்டோம்னா அதே பாஞ்சிக்கும். அதனால் விவசாயத்தில் இது மாதிரிலாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க.
இப்போ கருவிகள் பயன்படுத்துறது மாதிரியே இப்போ நல்ல மகசூல் தரக்கூடிய புதிய ரகங்கள் எல்லாமும் நிறைய பயிர்களில் வந்து நம்ம பல்கலைக்கழகத்துலேருந்து வெளியிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வாழை போடும்போதும் சரி, இந்த மரவள்ளி அல்லது சோளம் இதிலெல்லாம் என்ன மாதிரி ரகங்கள் போடுறீங்க?
நாங்கள் வந்து சோளமெல்லாம் வந்து சாதாரண வந்து நாட்டு ரகம் தாங்க போடுவோம். மரவள்ளி கிழங்கு வந்து நாங்கள் வந்து முள்ளுவாடி கிழங்குன்னு ஒரு ரகம் இருக்குதுங்க அது. அப்புறம் வந்து ஹைப்ரிட்டுன்னு ஒரு குச்சி ரகம் இருக்குது, அந்த குச்சி. ரெட் ரோஸ்ன்னு ஒரு குச்சி ரகம் இருக்குது. இந்த ரெட் ரோஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரகமெல்லாம் எங்கள் தோட்டத்தில் நாங்கள் போட்டு அது வந்து இந்த சாப்பிட்றவங்களுக்கு கொடுத்தோம்னா அது விலை கொஞ்சம் அதிகமாக கூடுதலாக விற்கும். இது ஹைப்ரிட்டு முள்ளுவாடிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து மில்லுக்கு விட்டுருவோங்க. வாழையில் வந்து நாங்கள் வந்து ரஸ்தாளி, மொந்தம், இந்த வாழையெல்லாம் நாங்கள் வந்து பண்ணுவோங்க. மொந்தம் வந்து அதில் வந்து நோவு கொஞ்சம் அதிகமாக உழுவுறதுனால மொந்தனை வந்து நாங்கள் இப்போ போடுறதில்ல. ரஸ்தாளி, இந்த சாம்பல் வாழை இதெல்லாம் நாங்கள் பயிர் பண்ணுவோங்க.
சரிங்க. இப்போது நம்ம விவசாயம் பண்ணி விளைபொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணாலும் அதை வந்து நம்ம எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறோம், அதாவது நமக்கு எங்கே அதுக்கான விற்பனை வாய்ப்புகள் இருக்குது, எங்கே நல்ல விலை கிடைக்குது, இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சால் தான் நமக்கு அது லாபகரமாக இருக்கும். மரவள்ளி கிழங்கை பொறுத்த வரைக்கும் மில்லுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க, அவங்களே வந்து தோண்டி எடுத்துகிட்டு போவாங்களா இல்லை நம்ம கொண்டு போய் கொடுக்கணுமா, எப்படி அதனுடைய விற்பனையை பொறுத்த வரைக்கும் எப்படி வாய்ப்பு இருக்குங்க?
விற்பனையை பொறுத்தவரைங்க அங்கே வந்து சேலத்தில் வந்து அந்த மில்லு இருக்குங்க, மரவள்ளி கிழங்கு வந்து அரைக்கிற மில்லு இருக்குங்க, அதில் வந்து இந்த ஸ்டார்ச்சு கிழங்கு மாவு இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நாங்கள் இங்கே ஆளுங்களையெல்லாம் வச்சு வெட்டி இப்போது தற்கால மார்க்கெட் வந்து ஒரு டன் வந்து ஒரு 1800 சுமாரில் போய்கிட்டு இருக்குங்க, அது மாதிரி கொடுத்துருவோம். அதுலேயும் வந்து கிழங்கு வந்து பாயிண்ட்டுன்னு போடுவாங்க, அந்த பாயிண்ட் வந்து 5 கிலோ கிழங்கை வச்சு அதில் வந்து தண்ணியில் விட்டு எடை போடுவாங்க, அதில் என்ன பாயிண்ட் வருதோ ஒரு பாயிண்ட் 420 இதில் பண்ணும்போது இப்போ எண்ணெய் கிழங்குலாம் வந்து ஒரு டன்னுக்கு 12,000 ரேட்டு வந்தது. கிழங்கில் வந்து அந்த பாயிண்ட்டுங்கிறது வந்து ஒரு சில கிழங்கில் வந்து 21 வரும், 27 வரும், 28 பாயிண்ட் வந்தால் தான் அது மேக்ஸிமம் பாயிண்ட்டாக வச்சுக்குவாங்க, அதுக்கு மேலே 30 பாயிண்ட் வந்தாலும் அது 28 மாதிரி வச்சு கணக்கு போட்டுக்குவாங்க. அப்புறம் சார்ஜ் அவங்க வந்து உற்பத்தி பண்ணி வெளி மாநிலங்களுக்கு வெளி மார்க்கெட்டுக்கு அவங்க வந்து மில்லுக்காரர் அனுப்பிச்சி விட்டுறாங்க.
இந்த பாயிண்ட்டுன்னு சொல்கிறீங்கல்ல அது என்னங்க?
பாயிண்ட்டுங்கிறது வந்துங்க கிழங்கு எடை போடும்போது 5 கிலோ கிழங்கை வந்து எடை போட்டு அதை வந்து அந்த தண்ணியில் தராசு மாதிரி இருக்குது, அதை தண்ணியில் வந்து விட்டு தள்ளி விட்டு பார்க்கும்போது மாவு சக்தி அதிகமாக இருந்தால் மேக்ஸிமம் வந்து 28 பாயிண்ட்டு வச்சு ரேட்டு போடுவாங்க. அதில் வந்து மாவு சக்தி வந்து எடை சரியாக இல்லாத மாவு சக்தி கம்மியாக இருந்துச்சுன்னா 21-20 இது மாதிரிலாம் போடுவாங்க.
சரிங்க. இப்போ இந்த மரவள்ளி பொறுத்த வரைக்கும் சாகுபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போது எந்த பருவத்தில் நட்டால் நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும், எந்த பருவத்தில் நட்டோம்னாக்க பூச்சி தாக்குதலோ இல்லை நோய் தாக்குதலோ இல்லாமல் இருக்கும், இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கணுன்னாக்க என்னெல்லாம் நம்ம செய்யணும், ஒரு விவசாயி என்ன செய்யணும், உங்களுடைய அனுபவத்துலன்னு சொல்லுங்கள்.
அதாவது மரவள்ளி கிழங்கு வந்துங்க கார்த்திகை மாதத்திலிருந்து தை மாதம் வரையில் நாங்கள்லாம் பயிர் பண்ணுவோம். அந்த பயிர் பண்ணும்போது அந்த சமயத்தில் பயிர் பண்ணால் தான் ஈல்டு வந்து, அதாவது குச்சி தண்ணி பத்தலைனாலும் அந்த கார்த்திகையிலேருந்து மழை காலங்கிறதுனால வந்து குச்சிங்கெல்லாம் சாவாது, நல்லா வந்துடும். அந்த டைமில் பண்ணும்போது தான் வந்து ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்கும், கிழங்கு வெட்டும் போது ஈல்டு அதிகமாக கிடைக்கும். அது வந்து நாங்கள் வெட்டுறது வந்து ஒரு 10 மாதத்துக்கு மேலே 11 மாதம் வரையிலும் ஆன பின்னாடி கிழங்கை வந்து வெட்டி நாங்கள் விற்பனை செய்வோம்.
சரிங்க. இப்போ மானாவாரியாக சோளம் போடுவேன்னு சொன்னீங்க, இப்போ அந்த சோளம் வந்து விற்பனைக்கு வந்து யார் வந்து வாங்கிக்கிறாங்க, அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, மற்றபடி அதை கால்நடைகளுக்கு கூட தீவனமாகலாம் பயன்படுத்துகிறாங்க, நீங்கள் கால்நடைகள் வச்சுருக்கீங்களா, நீங்களே பயன்படுத்திக்கிறீங்களா இல்லை விற்பனைக்கும் கொடுக்குறீங்களா?
அதாவது நாங்கள் வந்து தண்ணி பற்றாக்குறையினால வந்து மானாவாரியாக வந்து சோளம் விதப்போம். அந்த சோளத்தை வந்து தண்ணி மழை பெஞ்சு விளைஞ்சின்னா அந்த சோளத்தை நாங்கள் அறுத்துக்கிட்டு அதை மாட்டுக்கு வைக்கப்படலாம் வச்சுக்குவோம். அப்படி சரியாக வரலன்னா விளையலன்னா அதை வந்து நாங்கள் அறுத்து எங்களுடைய சொந்த மாடு இதெல்லாம் இருக்குது அதை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து அதை தீவனமாக பயன்படுத்திக்குவோம். கோழி தீவனத்துக்கும் வாங்குறாங்க, சாப்பாட்டுக்குமே அதை வச்சுக்கிறாங்க. மக்காச்சோளம் வந்து கோழி தீவனத்துக்கு வச்சுக்கிறாங்க, சாதா சோளம் உருண்டை சோளம் வந்து சாப்பாட்டுக்கு.
இப்போ சோளம் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் நல்ல விலை கிடைக்குதுங்களா, தேவை இருக்குங்களா?
சோளத்தை பொறுத்த வரையிலும் வந்து கோழி தீவனம் சாப்பாட்டுக்கு, அப்புறம் மாட்டுக்கு வந்து அரைச்சி கூழ் காய்ச்சி அதை மாட்டுக்கு வைப்பாங்க. அதனால் வந்து மாட்டிலருந்து கோழிக்கு ஜனங்களுக்கு எல்லாமே சாப்பிட்றது. இப்போ வந்து அதிகமாக வந்து இந்த சக்கரை வியாதி அதெல்லாம் வர்றதுனால சோளம்லாம் அதிகமாக சாப்பிட்றாங்க, அதனால் வந்து மார்க்கெட்டு நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க.
சோளத்துக்கு என்ன விலை கிடைக்குதுங்க?
சுமாராக ஒரு கிலோ வந்து இன்றைக்கி வந்து 20-25 ரேட்டுக்கு போகுதுங்க.
மகசூல் எவ்வளோ கிடைக்கும்?
சோளத்தை பொறுத்தவரையிலும் 1 ஏக்கர் சாகுபடி பண்ணோம்னா ஒரு 10 மூட்டை சோளம் வருங்க. 10 மூட்டைனா 100 கிலோவில் 10 மூட்டை சோளம் வரும்.
செலவெல்லாம் போக எவ்வளோ வருமானம் கிடைக்குங்க?
செலவு வந்து இதில் வந்து ஓட்டுற செலவு, உரம் போடுறது இதுதான், அதுதான் மானாவரிங்கிறதுனால மற்ற செலவுகள்லாம் இல்லை, தொழு உரம் உரம், ரெண்டாவது வந்து காட்டை ஓட்டி வெள்ளாமல் பண்ணுறது, அதனால் வந்து அது ஒரு 5000 ஆட்டம் செலவாகும். சோளம் வந்து 1 ஏக்கருக்கு 20,000 வரைக்கும் மகசூல் வரும், அதில் வந்து செலவு 5000 போச்சுன்னா எங்களுக்கு கைக்கு வந்து 15,000 நிகரமாக லாபமாக தெரியும்.
அதேமாதிரி மானாவாரியில் சொல்லும்போது அவரை தட்டைப்பயிரெலாம் கூட போடுவோம் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ அது வந்து உங்களுக்கு எந்த சமயத்தில் போடுவீங்க, மழை கிடைக்கணும் இல்லைங்களா? மானாவாரின்னாக்க அந்த மழை கிடைக்கிற சமயத்தில் போடணும், அதே மாதிரி விற்பனைக்கும் தோதான சமயமாக இருக்கணும். அப்போ எப்போ போடுவீங்க, எப்போ அறுவடை பண்ணுவீங்க?
அவரை பொறுத்தவரையில் நாங்கள் வந்து ஆடி மாதம் வந்து நாங்கள் வந்து போடுவோங்க. ஆடியிலிருந்து புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை வரையில் மழை காலம். அந்த காலத்தில் வந்து செடியெல்லாம் நல்லா வந்துடும். அப்புறம் வந்த பின்னாடி அதுக்கு வந்து நாங்கள் வந்து குறுக்க அந்த பூ வைக்கிற டைமில் வந்து மருந்து, அதாவது பூ வைக்கும் போதும் பிஞ்சு விடும் போதும் அந்த பிஞ்செல்லாம் வந்து சொத்தையாக போகாத இருக்கிறதுக்கு வந்து மருந்து அடித்து நாங்கள் வந்து பாங்கு பண்ணி இது பண்ணுவோங்க. அப்புறம் வந்து தை மாதம் வந்து மார்கழி போய் தையிலை மாதம் பிறந்த உடனே அதெல்லாம் அறுத்து பச்சைக்காயும் நாங்கள் அதிகமாக விற்பனை பண்ணுவோம். அப்புறம் மீதமுள்ள காயை வந்து அடித்து பயிருங்களாக நாங்கள் வந்து விற்பனை பண்ணுவோங்க.
இப்போது அவரைக்காய் வந்து காய் வந்து இந்த பொங்கல் டைமில் அறுவடை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ தட்டைக்காய் பொறுத்த வரைக்கும் அது வந்து இவ்வளோ அதிக காலம் எடுத்துக்காது இல்லைங்களா?
தட்டைப்பயிர் வந்து அதிகமான காலம் எடுத்துக்காதுங்க. ஒரு 3 மாதம் தட்டைப்பயிர் வந்து 3 மாதம் தான், ஒரு போகம் தான் காய்க்கும். தட்டைப்பயிர் வந்து 3 மாதத்தில் அறுவடை ஆகி அதை நாங்கள் எடுத்துக்குவோம்.
இப்போ இன்னொரு தொழில்நுட்பம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம விஞ்ஞானிகள் வந்து பயிர் சுழற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பயிர் போட்ட காட்டிலேயே திருப்பி திருப்பி அதையே போடாதீங்க அப்படின்னு, நீங்கள் அதெல்லாம் பின்பற்றுக்கிறீங்களா?
அதாவது எந்த பயிர் பண்ணாலுமே வந்து ஒரு பயிர் வச்ச காட்டில் மறுபடியும் அதே பயிர் வச்சா அது வந்து சரியாக வராது. அதனால் வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு இப்போ வந்து அவரை பயிரே வச்சோம்னா அடுத்தது அதை மாற்றி அடுத்தது சித்திரை மாதம் வந்து நாங்கள் சோள பயிர் பண்ணுவோம். இது மாதிரி மாற்றி மாற்றி பயிர் பண்ணால் தான் வரும் அந்த மண்ணில் இருக்கிற சக்தி. இப்போ அவரைக்கு உண்டான சக்தி அவரை எடுத்துக்கிது, மறுபடியும் அதே அவரை போட்டோம்னா வந்து அது வந்து சரியாக வராது. அதனால் வந்து மாற்றி மாற்றி நாங்கள் பயிர் செய்வோம்.
இப்போ வாழையில் வந்து நீங்கள் எந்த மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறீங்க? இப்போ மொந்தன்னாக்கா காயாக நம்மளுக்கு சமையலுக்கு ஆகக்கூடியது, மற்றபடி ரஸ்தாளின்னாக்கா பழமாக இருக்கணும், அது எந்த மார்க்கெட்டுக்கு அனுப்புவீங்க? எப்படிங்க அந்த வாழையோட விற்பனையை பொறுத்த வரைக்கும்?
எங்களை பொறுத்த வரையிலும் எங்களுக்கு வந்து சேலம் டவுன் பக்கத்தில் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் சேலத்துக்கு வந்து இங்கே பக்கத்தில் சித்தர் கோயில் இருக்குது, அங்கேயுமே வந்து அறுத்து ஒரு நாளைக்கு 10 தார் 15 தார் அங்கேயும் விற்று விடுவாங்க. மிச்சம் இருக்கிறத சேலம் வந்து மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சு மார்க்கெட்டில் விற்று விடுங்க.
இப்போது வாழை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஏக்கர் வாழை சாகுபடி செஞ்சோம்னாக்க நமக்கு அது எப்படியும் ஒரு 10 மாதத்துக்கு மேலே ஆகிடும் இல்லைங்களா? அப்போ அந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ வருமானம் கிடைக்குங்க?
அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து வாழை பயிர் பண்ணோம்னா வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா கிடைக்கும். அதெல்லாம் செலவு பார்க்க 1 லட்சம் ரூபா கிடைக்குங்க. இப்போ வாழை விலையெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது.
சரிங்க, இப்போ மரவள்ளி பயிருக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா எந்த பருவத்தில் சாகுபடி பண்ணலாம் என்ன பண்ணணும் அப்படிங்க, அதே மாதிரி வாழையிலையும் நீங்கள் என்னென்ன தொழில்நுட்பங்கள், அதாவது அந்த கட்டை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து வயல் தயாரிக்கிறதுலேருந்து முக்கியமாக என்னென்னலாம் கவனிக்கணுங்க?
வாழை வந்து போட்டோம்னா நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தண்ணி, சின்ன செடியாக இருக்கும் போது வாரத்துக்கு ஒரு தண்ணி கட்டிகிட்டு வரணும். அப்புறம் வந்து பொடை ஈன்றதுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக கட்டணும். ரெண்டாவது வந்து வாழைக்கு வந்து ஒரு 3 மாதம் போனோன்னா கொத்தி விட்டு அதுக்கு உரம் வந்து டிஏபி காம்ப்ளெக்ஸ் இந்த உரம்லாம் நாங்கள் வைப்போம். அடுத்தது வந்து அந்த வாழை வந்து பொடை போட்டுச்சுன்னா பொட்டாஸ் மரத்துக்கு மரத்துக்கு பொட்டாஸ் வச்சு கொத்தி விடுவோம். அப்புறம் மறுபடியும் வந்து வாழைக்குமே இப்போயெல்லாம் வந்து அந்த குருத்து நோவுங்கிற மாதிரி அந்த நோவெல்லாம் உழுவுது, அதுக்கெல்லாம் மருந்து வந்து இருக்கிறீங்களை கேட்டு நாங்கள் வந்து மருந்து அடிப்போம்.
சரிங்க, இப்போ இந்த சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்கதா சொன்னீங்க, அதுக்கு உங்களுக்கு மானியம் கிடச்சிதுங்களா?
எங்களுக்கு வந்துங்க தோட்டக்கலையில் வந்து எங்களுக்கு முழுசாகவே மானியமாக போட்டு கொடுத்தாங்க. 1 ஏக்கராவுக்கு போட்டு கொடுக்குறோன்னு மொதல் இது பண்ணாங்க. அந்த 1 ஏக்கராவுக்கு போடுறதுக்கு 50,000 ரூபா கவர்மெண்ட்டில் வந்து எஸ்டிமேட் வந்து 50,000. அந்த 50,000 ரூபா மானியத்தில் அவங்களே முழு மானிய தொகையும் அவங்களதே, எங்களது எந்த செலவும் இல்லை, எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க.
சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கோங்க, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அது வந்து அடைச்சிக்குது, உப்பு வந்து அடைச்சிக்குது, பைப்பு எலி கடிச்சிருது, நிறைய தொந்தரவு இருக்குது அப்படிம்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்குங்களா?
அது சொட்டு நீர் பாசனத்தில் வந்துங்க அடைச்சிக்கிறதெல்லாம் உண்மை தான், கொஞ்சம் மண்ணு கண்ணு இதெல்லாம் மூந்துச்சுன்னா அடைச்சிக்கும், உப்பு கட்டிச்சுன்னா அடைச்சிக்கும். அதில் வந்து அந்த பைப்லேயே வந்து பிடிங்கி பிடிங்கி அதை நம்ம வந்து சுத்தம் பண்ணி போட்டுக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க.
இப்போ இந்த டியூப்பில் வந்து ஆசிட் விட்டு சுத்தம் பண்ணணும் இல்லைங்களா?
ஆசிடும் போட்டு சுத்தம் பண்ணலாம். பைப்பு வந்து ஜாயின் பண்ணிருக்கிறாங்க, கனெக்ஷன் பண்ணிருக்கிறாங்க, அந்த கனெக்ஷன்கிட்ட பிடுங்கி விட்டு நம்ம வந்து தண்ணி விட்டு இது பண்ணோம்னா அது இருக்கிறதெல்லாம் வந்துடும். அப்புறம் நாங்கள் அப்படியே சொறி விட்டுக்கலாம். அதாவது உப்பு இருந்துச்சுன்னா ஆசிட் விட்டோம்னா அது வந்து உப்பு எல்லாம் கரைஞ்சி போய் வந்துடுங்க. இது மண் இதெல்லாம் அடைச்சிக்கிச்சின்னா வந்து குறுக்க டியூப்பை கழட்டி விட்டு எவத்த அடைச்சிட்டு இருக்குதோ அந்த இடத்துல கழட்டி விட்டு நம்ம வந்து தண்ணி வந்து விட்டோம்னா, அதே மாதிரி வந்து கிணத்துலேருந்து நம்ம வந்து தண்ணி சொட்டு நீர் எடுத்து விட்டோம்னா அது வந்து எல்லாம் அடைப்பெல்லாம் எடுத்து விடும், தண்ணி ஒழுங்காக வரும்.
சரிங்க, இப்போ நீங்கள் இந்த சொட்டு நீர் பாசனம் போடும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க வாழை போட்ட காட்டில் திருப்பி வாழை போட முடியாது, அடுத்து வேறு ஏதாவது ஒரு பயிர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த சொட்டு நீர் பாசனம் வந்து வேறு பயிருக்கு பயன்படுத்த முடியாது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க?
சொட்டு நீர் பாசனம் வந்து இப்போ வந்து இதுக்கு போட்டோம்னா 3 அடி 2.5 அடிக்கு குச்சி கிழங்கு போட்டோம்னா 3 அடி 2.5 அடிக்கு ஒரு பைப்பு போட்டு அந்த ஓசை போட்டு நம்ம வந்து தண்ணி விடுறோம். அதே மாதிரி வாழைக்கு போடுறதா இருந்தால் 6 அடிக்கு ஒன்று போடணும். அப்போ வந்து நம்ம வந்து அந்த இதை மாற்றி 6 அடிக்கு ஒன்றா மாற்றி நம்ம பைப்பிலிருந்து 6 அடிக்கு ஒன்றா போட்டுக்கணும். கிழங்கு வரும்போது நம்ம 2.5 அடிக்கு ஒன்றா போட்டுக்கணும். அது மாதிரி மாற்றி தான் போட முடியும். அதே போட்டத்துலேயே அதே மாதிரி வேறு வெள்ளாம் பண்ணி விட முடியாது.
சரிங்க, இப்போ இன்றைக்கி விவசாயிகள் பார்த்திங்கன்னாக்க பெரும்பாலும் வந்து இந்த ஆள் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால்நடைகள் வந்து தவிர்த்துக்கிட்டு வர்றாங்க. ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கன்னா, ஒரு விவசாயி வீட்டில் ஒரு மாடாவது இருக்கணும், இருந்தால் தான் நமக்கு அந்த எரு போடுறதுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் கால்நடைகள் வச்சுருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு வந்து இந்த ஆட்கள் பற்றாக்குறையினால் என்னால் வளர்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி கருத்தா?
என்கிட்ட வந்துங்க 6 கால்நடை இருக்குதுங்க. அதில் வந்து நம்ம வந்து சொல்கிற மாதிரி ஆள் பற்றாக்குறையினால் இப்பெல்லாம் வந்து கால்நடை அதிகமாக கூட யாருமே வளர்த்த மாட்டேங்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து தொழு உரத்துக்கு வந்து இன்றைக்கி அந்த தொழு உரம்லாம் விலை அதிகமாக போனதுனால நம்மக்கிட்ட மாடு இருந்துச்சுன்னா நம்ம தோட்டத்துக்கு முடிஞ்ச அளவு வந்து நம்ம சாணத்தையும் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். நாங்கள் வந்து எங்களுக்கு வீட்டு பாலுக்கு போக நாங்கள் அந்த 3-4 மாட்டிலையும் வர்ற மிச்ச பாலை வந்து பால்காரன் வந்து எங்கள் பண்ணையிலேயே பக்கத்துலேயே வந்து அவனே இருந்து கறந்து எடுத்துகிட்டு போயிடும் அப்படிங்க.
சரிங்க, இப்போ இந்த ஒரு 5-6 கால்நடைகள் இருந்துச்சுனாக்க அதற்கான தீவனம் வேணும் இல்லைங்களா? நீங்கள் வந்து அதுக்கு ஏதாவது தனியாக தீவனத்துக்குன்னு பயிர் பண்ணியிருக்கீங்களா?
தீவனத்துக்குன்னு ஒன்று நாங்கள் வந்து தனியாகலாம் பயிர் பண்ணலைங்க. நாங்கள் வந்து நெல் நடுவோம், தாள் வந்து தீவனமாக பயன்படுத்திக்கோங்க நெல்லம்பில். அப்புறம் அதேமாரி சோளம் அதிகமாக நாங்கள் பயிர் பண்ணுறதுனால சோளத்தட்டு மாட்டுக்கு பயன்படுத்திக்கோம். அதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து இந்த குச்சி மற்ற வாழை இந்த காட்டுலங்களெல்லாம் நாங்கள் வந்து களை வெட்டுற பில்லுங்க இதெல்லாம் வந்து மாட்டுக்கு பயன்படுத்திக்குவோம். வந்து மற்றபடி வேறு தீவனத்துக்குன்னு எந்த பயிரும் நாங்கள் பண்ணுறது இல்லைங்க.
வேறு தீவனங்கள்லாம் எதுவும் வெளியில் வாங்குவீங்களா, இல்லை உங்கள் தோட்டத்தில் கிடைக்கிற இந்த தட்டு இதெல்லாமே போதுமா?
நாங்கள் வந்து வெளியிலேருந்து தீவனம் வாங்குறது இல்லைங்க. எங்கள் தோட்டத்தில் இருக்கிறதே எங்கள் மாட்டுங்களுக்கெல்லாம் போதுமாக இருக்குது. அதே மாதிரி வந்து நாங்கள் அவரை பயிர் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த அவரையில் வந்து சாகுபடி எடுத்த பின்னாடி அந்த அவரைக்கொடியெல்லாம் காஞ்ச பின்னாடி அறுத்து அதையும் மாட்டுக்கு தீவனமாக நாங்கள் பயன்படுத்திக்குவோம்.
சரிங்க, இப்போ நெல் சாகுபடியும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க. நெல்லை பொறுத்த வரைக்கும் என்ன ரகங்கள் போடுவீங்க, அதில் வந்து இந்த திருந்திய நெல் சாகுபடி முறைன்னெலாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி முறைகள் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் எப்பவும் பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி பண்ணுறீங்களா?
நெல்லை பொறுத்த வரையில் நாங்கள் வந்து பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நெல் சாகுபடி தாங்க நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். திருந்திய நெல் அது மாதிரியெல்லாம் நாங்கள் ஒன்றும் புதுசாக ஒன்றும் இது பண்ணலைங்க. பொன்னி ரகம் சிறு அரிசியாக இருக்கும், அந்த நாள் வீட்டு சாப்பாட்டுக்காக நாங்கள் அதை செஞ்சுக்குவோம். ரெண்டாவது அம்மன் பொன்னின்னு ஒரு ரகம், அது வந்து ஏக்கருக்கு ஒரு 30-35 மூட்டை நெல் சாகுபடி ஆகும், அந்த நெல் நாங்கள் பண்ணுவோம்.
சரிங்க, நல்லா உங்களுடைய பயிர் சாகுபடி அனுபவங்கள் பற்றி, நீங்கள் பயன்படுத்துகிற இந்த கருவிகள் பற்றி, எப்படி விற்பனை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய விவரங்கள் சொன்னீங்க. நம்ம விவசாயிகளுக்கு நீங்கள் சொன்ன இந்த தகவல் எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். விவசாயிகள் சார்பில் உங்களுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோங்க. வணக்கம். நேயர்களே, இதுவரைக்கும் சேலம் மாவட்டத்திலேருந்து வந்திருந்த விவசாயி பி ராஜமுத்து அவங்க என்னென்ன பயிரெலாம் சாகுபடி பண்ணுறாங்க, என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் செஞ்சிட்ருக்காங்க, இப்படி நிறைய விவரங்கள் நமக்கு சொன்னாங்க. இவங்களுடைய இந்த அனுபவங்கள்லாம் கேட்குறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு இல்லைங்களா? உழவர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு நீங்கள் கடிதங்கள் எழுதலாம், அல்லது மின்னஞ்சல் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. கடிதங்கள் எழுதுவதற்கான முகவரி விவசாயி சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. நம்ம சமுதாய வானொலி பற்றியும் வானொலி நிகழ்ச்சிகள் பற்றியும் இன்னும் நிறைய விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா 0422-243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.